அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்த முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 21 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இலங்கையின் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி மீதான தடையை விளக்கும் ஐரோப்பிய ஆணையத்தின் பரிந்துரை.
மே தகனம் பிலிபாந்தவ திகிந்தி கட்டம அபி விவித காட்டுவது.
வாசிம் தாஜுதீன் கொலை விசாரணையில் கைதான காவல்துறை அதிகாரியை விளக்க மறியலில் வைக்கும் உத்தரவு. கிழக்கே மூதூரில் விவசாய காணிகளின் உரிமை தொடர்பில் தொடரும் இன ரீதியான முருகல் நிலை. தமிழகத்தில் ஆளும் அதிமுகவின் பிரச்சார கூட்டங்களில் இரண்டாவது தடவையாக ஏற்பட்டுள்ள மரணங்கள் எழுப்பியுள்ள விமர்சனங்கள்.
கூட்டத்துக்குள்ள அடைக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது கிடையாது. இயற்கை உபாதைகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு கூட வசதி எழுந்திருச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தடுக்கப்படுறாங்க.
மற்றும் நபர் செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
மிக அதிக அளவில் நிவாரணங்களை ஏற்றிய வாகன தொடரணி சிரியாவின் மத்திய பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் முற்றுகையிலுள்ள நகரை சென்றடைந்துள்ளது. ராஸ்டன் நகரை சூழ இருக்கின்ற சுமார் 120,000 மக்களுக்கு உணவு மற்றும் மருந்துகளை விநியோகம் செய்வதற்காக 65 டிரக்குகள் அப்பகுதியை சென்றடைந்துள்ளன. இப்பகுதியில் வலுவற்ற மற்றும் ஒருதரப்பான போர் நிறுத்தம் அமலில் இருக்கின்ற நிலையில் மனிதாபிமான நிவாரண விநியோகங்களில் மிதமான முன்னேற்றம் தெரிவதாக சிரியாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி ஸ்டெஃபன் டி மிஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார்.
With respect to Syria, we had discussions about what options.
சிரிய அரசு சில பகுதிகளுக்கு மருந்து மற்றும் சிகிச்சை பொருட்களை விநியோகம் செய்வதை தடுத்து வருகின்றமை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறியுள்ளார்.
சிரிய மோதலுக்கு அரசியல் ரீதியான தீர்வு ஒன்றை காண்பதற்கு வெளியில் உள்ளவர்களையும் ஒன்றாக இணைத்து செயல்படுமாறு அமெரிக்க அதிபர் ஒபாமா அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் நடைபெறும் அரேபிய வளைகுடா மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஒபாமா, அங்கு போர் நிறுத்தம் கடும் அழுத்தத்தின் மத்தியில் உள்ளது என தெரிவித்தார். சிரியாவில் தொடரும் வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவித்த அவர், அசாத்தின் அரசாங்கம் பொறுப்பு கூறும் விதமாக அதிபர் புட்டின் வைத்திருக்க வேண்டும் என தெரிவித்தார்.
துருக்கியிலிருந்து ஏகியன் கடலை கடந்து ஐரோப்பாவுக்குள் நுழையும் குடியேறிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக நேட்டோ தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் தமது போர் கப்பல்கள் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பின்னணியில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக நேட்டோ கூறியுள்ளது. மனித கடத்தல்காரர்களை கண்டுபிடிப்பதற்கான உதவிகளை துருக்கிக்கு வழங்கவுள்ளதாக துருக்கிய தலைநகர் அங்காராவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நேட்டோவின் பொதுச்செயலர் ஜான் ஸ்டாலன்பர்க் தெரிவித்தார்.
பாகிஸ்தானில் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் 6 உயர் ராணுவ அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் மற்றும் ஒரு மேஜர் ஜெனரல் ஆகியோரும் அடங்குவர். எனினும் குறிப்பாக என்னென்ன குற்றச்சாட்டுகளுக்காக அவர்கள் பதவி நீக்கப்பட்டனர் என்பது வெளியிடப்படவில்லை. பதவி நீக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் பலோச்சிஸ்தானில் துணை ராணுவ படையின் முன்னரங்கு பிரிவுகளில் பணியாற்றி வந்தனர்.
தனது 90வது பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடும் பிரிட்டிஷ் எலிசபெத் மகாராணியை அவரது நலன் விரும்பிகள் மற்றும் பிரிட்டனின் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த அரசியல்வாதிகள் வாழ்த்தியுள்ளனர். அவரை வாழ்த்தும் வகையில் இங்கிலாந்திலுள்ள வின்ஸ்டர் மாளிகையில் வாத்தியங்கள் இசைக்கப்பட்டதுடன் பள்ளி மாணவ மாணவிகள் பிறந்தநாள் பாடலையும் பாடினர். மகாராணியரின் பிறந்தநாள் வைபவத்தின் ஒரு பகுதியாக லண்டனில் துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது.
அமெரிக்காவில் கடந்த 43 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வேலையில்லாதோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அங்கு பொருளாதாரம் மந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து தொழில் வழங்குவோர் கவலைப்படவில்லை என்பதையே இது காட்டுவதாக கருதப்படுகிறது. கடந்த 1973 ஆண்டிற்கு பிறகு அரசு உதவிகளுக்கு வேலையில்லாதோர் விண்ணப்பிப்பது முதல் முறையாக வீழ்ச்சியடைந்துள்ளது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கடலுணவுப் பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இறக்குமதி செய்யப்படுவதற்கு இருந்த தடையை தளர்த்துவதற்கு ஐரோப்பிய ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் கடலுணவுப் பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் விதிக்கப்பட்டிருந்த தடையை ஐரோப்பிய ஒன்றியம் விலக்கிக் கொண்டுள்ளதாக கடல் தொழில் விவகாரங்களுக்கான அமைச்சர் மஹிந்த அமரவீர தெற்கே திஸ்ஸ மஹராமவில் இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார்.
இலங்கையின் கடலுணவு ஏற்றுமதி மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் அரசுக்கு அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாம் மேற்கொண்ட முயற்சிகளின் பயனாக தடை நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி இனிவரும் காலங்களில் கடலுணவுப் பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை காரணமாக ஆண்டிற்கு 1,600 கோடி ரூபாய் வருமானத்தை இழக்க வேண்டி ஏற்பட்டது. தற்போது அந்த வருமானத்தை திரும்பவும் பெறக்கூடியதாக இருக்கும்
என்றார் அமைச்சர் மஹிந்த அமரவீரன். இதனிடையே இலங்கையின் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை விளக்குமாறு ஐரோப்பிய ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசுடனான நீண்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் தடையை நீக்குவதற்கான இணக்கம் எட்டப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடி நடைமுறைகளை கண்காணிப்பதற்கும் தடுப்பதற்குமான ஏற்பாடுகளை இலங்கை கடைபிடிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியே 2012 இலங்கைக்கு மஞ்சள் அட்டை எனப்படுகின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 2015 பிப்ரவரி இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைப்பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இலங்கை தற்போது அதன் சட்ட ஏற்பாடுகளை திருத்திக் கொண்டுள்ளதாகவும் மீன்பிடி படகுகளை கண்காணிப்பதற்கான பொறிமுறைகளை மேம்படுத்தியுள்ளதாகவும் ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய பரிந்துரையை ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீன் வளத்துறை பேரவை ஏற்றுக்கொண்டவுடன் இலங்கை மீதான தடை நீக்கம் அமலுக்கு வரும். ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்குள் சூறை மீன் உள்ளிட்ட முக்கிய மீன் வகைகளை அனுப்பும் 2வது பெரிய ஏற்றுமதி நாடாக இலங்கை முன்னர் இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீனின் கொலை தொடர்பான விசாரணையில் நேற்று கைதான காவல்துறை அதிகாரியை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் கே எஸ் உதயகுமார்.
ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரியை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கொலை இடம்பெற்ற போது நாராஹேன்பிட்டி போலீஸ் நிலையத்தின் குற்றவியல் பிரிவின் தலைமை அதிகாரியாக கடமையாற்றிய சுமித் பெரேரா எனும் போலீஸ் அதிகாரி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போது இந்த சந்தேக நபர் தாஜுதீனின் கொலை தொடர்பான உண்மையான தகவல்களை மூடி மறைத்து விசாரணைகளை முடக்க ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அந்த வேண்டுகோளுக்கு எதிர்ப்பை தெரிவித்தார் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஷா கஹவத்த.
ராஜுதீனை
கொலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்த நபர்கள் சுதந்திரமாக வெளியே இருக்கின்றதாக குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் கஹவத்த இந்த கொலையுடன் சம்பந்தம் இல்லாத ஒரு சந்தேக நபரை கைது செய்தமை தொடர்பாக போலீசாரை கண்டிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த வழக்கை முன்கொண்டு செல்வதாக மக்கள் முன் காண்பிப்பதற்காகவே போலீசார் இந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபரை எதிர்வரும் 5 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி போலீசாருக்கு உத்தரவொன்றை பிறப்பித்தார்.
கிழக்கே மூதூரில் விவசாய காணிகளின் உரிமை தொடர்பில் தமிழ் சிங்கள சமூகங்களுக்கிடையே தொடரும் முருகல் நிலை தொடர்பில் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய குறிப்பனுடன் உதயகுமார்.
போர் முடிவடைந்து 7 போதிலும் கிழக்கு மாகாணத்தில் காணி உரிமை பிரச்சினை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இனங்களிடையே அவ்வப்போது முருகல் நிலையும் ஏற்படுகின்றது. இன்று மூதூர் பிரதேசத்திலுள்ள படுகாடு என்னுமிடத்தில் தமிழ் விவசாயிகளுக்கும் சிங்கள விவசாயிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட காணி பிரச்சினை எதிரொலியாக அங்கு சில மணித்தியாலங்கள் அமைதியற்ற நிலை காணப்பட்டதாக கூறப்படுகின்றது.
இந்த வருடத்துக்கான எங்களுடைய வேளாண்மை செய்யக்கான ஆரம்ப வேலைகளை செய்வதற்காக எங்களுடைய விவசாயிகள் வந்து வயலுக்கு சென்றிருந்தார்கள். 10 அளவில் வந்து குறிப்பிட்ட 15 கொண்ட சிங்கள பெரும்பான்மை சேர்ந்தவர்கள் வந்து எங்களுடைய விவசாயிகள் வந்து வயல் நிலங்களுக்கு இறங்க வேணாம் சொல்லி களத்துல கத்தியை வச்சு விரட்டி இருக்காங்க. எங்களுடைய விவசாயிகள் எல்லோரும் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடி அவங்க பெரிய முரண்பாடான தாக்கத்தை ஏற்பட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-3 மணித்தியாலம் 2 பேருக்கு முருகன் நிலை ஏற்பட்டு அதுல பெரிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக ஏற்பட்ட நிலையில இன்னைக்கு இருந்த சூழல் இருந்தது. அந்த இடத்துக்கு போலீசார் வந்து 2 தரப்பினரையும் ஏற்பட்ட முருகலை தணித்து இன்னும் 2 தரப்பினரையும் சமாதானப்படுத்தி படுகாடு வயல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுத்தப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமை பிறகு அது யார் வயல் செய்யலாம் என்ற தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் போலீசாரால் வந்து உத்தரவுக்காமைய 2 தரப்பினரும் கலந்து சென்றார்கள். இந்த காணிகள் வந்து உண்மையிலே தமிழ் மக்களுக்குரிய காணிகள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட யுத்தத்தின் மூலம் தான் எங்களுடைய விவசாயிகள் அந்த பகுதிக்கு செல்ல இல்லை. சிங்கள பெரும்பான்மை மக்களோடு இணைந்து வாழ சமாதானமாக இணைந்து வாழ விரும்புகிறோம். சமாதான சூழல வந்து நாங்கள் ஒரு முரண்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை
என்று படுகாடு சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்டார் மூதூர் பிரதேச விவசாயி வேலாயுதம் மோகன்.
மூதூர் படுகாடு பகுதியில் ஏற்பட்ட முருகல் நிலையுடன் சம்பந்தப்பட்ட சிங்கள தரப்பினரின் கருத்துக்கள் பிபிசிக்கு உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி தமிழக தேர்தல் பற்றிய செய்தி குறிப்பொன்று. ஆளும் அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரங்களில் 2வது தடவையாகவும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளமை சமூக மற்றும் அரசியல் மட்டங்களில் கடும் விமர்சன அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து சேலம் மகுடஞ்சாவடிக்கு அருகிலுள்ள கூத்தாடிப்பாளையம் என்ற இடத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கென காலை 11 மணியிலிருந்தே தொண்டர்கள் அங்கு குவிந்திருந்தனர். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி, கூத்தாண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த எஸ் பச்சியண்ணன் ஆகியோர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் தற்போது வெப்பநிலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் மாநிலத்திலேயே அதிக அளவாக 107 டிகிரி வெயில் அடித்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்ததோடு தேர்தல் முடிந்த பிறகு இவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளங்கோவன், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவர்களாக விருப்பப்பட்டு வந்ததாட்டு எந்த ஒரு தோட்டத்திலும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, மனித உரிமை கமிஷன் இது பார்க்க வேண்டிய விஷயம். கூட்டத்துக்குள்ளார கூட்டம் அடைக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது கிடையாது. இயற்கை உபாதைகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு கூட வசதி ஏன்னா எழுந்திருச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தடுக்கப்படுறாங்க, எந்த வகையில் நியாயம்?
இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்று குறிப்பிட்டார்.
இது அப்பட்டமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் தேர்தல் ஆணையம் அனுமதிக்க கூடாது. இதற்கு முழு பொறுப்பையும் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் மீதே சுமத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான் என்னுடைய வேண்டுகோள்.
சமூக ஆர்வலர்களும் இந்த சம்பவம் குறித்து கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிபிசியிடம் பேசிய சமூக ஆர்வலரும் அரசியல் செயற்பாட்டாளருமான ஆழி செந்தில்நாதன், இம்மாதிரி சம்பவங்கள் அதிமுகவினரின் ஆணவ போக்கை காட்டுவதாக குறிப்பிட்டார்.
அதாவது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு மக்களை அழைச்சிக்கிட்டு போகணும்னா, அதுவும் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவருடைய பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னா, அதுக்கு பல நாட்கள் முன்னாடி ஏற்பாடு செய்வாங்க. அந்த மக்கள் அங்க அழைச்சிட்டு போறது, வண்டி போக்குவரத்து, அவங்களுக்கான பணம், இது எல்லாமே ஏற்பாடு செய்வாங்க. அப்படி ஏற்பாடு செய்யும் போது பட்டப்பகல்ல ஒரு கூட்டம் நடத்துறமே கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணி ஒரு பந்தலோ அல்லது வந்து அதை போல ஏதோ ஒரு ஏற்பாடோ செய்யலாம் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு தோணாம போகுது? இப்படி எல்லாரும் சேர்ந்து வந்து மக்களை வந்து இப்படி வெயில்ல வந்து வதைக்க விட்டு கொள்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடினுடைய உச்சகட்டம் மட்டும் கிடையாது, அது ஜெயலலிதா தேர்தல் கட்சி அந்த கட்சியினுடைய உள்ளூர் தலைவர்கள் இவங்க அத்தனை பேருடைய உதாசீனம், அத்தனை பேருடைய திமிர்னு தான் நான் சொல்லுவேன்.
இந்த சம்பவம் தொடர்பாக விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது. இதற்கு முன்பாக விருதாச்சலத்தில் கடந்த 11ஆம் தேதி நடந்த ஜெயலலிதாவின் பொதுக்கூட்டத்தில் நெரிசல் காரணமாகவும் வெயிலின் காரணமாகவும் இருவர் உயிரிழந்தனர். இதற்கிடையில் திமுகவும் அதிமுகவும் தங்கள் வேட்பாளர் பட்டியல்களில் மீண்டும் மாற்றங்களை செய்துள்ளன. அதிமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு பதிலாக தற்போது வேலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் மாற்றப்பட்டு புதிய வேட்பாளராக மெய்யநாதன் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார்.
முரளிதரன் அளித்த குறிப்பு அது. அடுத்து சர்வதேச குறிப்பொன்று. ஜப்பானின் மிட்சுபிஷி கார் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் அதிகாரிகள் இன்று அதிரடியாக சோதனை நடத்தியிருக்கிறார்கள். பிரதீபன் புனிதசீலன் வழங்கும் குறிப்பு இது.
ஜப்பானிய கார் தயாரிப்பு நிறுவனமான மிட்சுபிஷி கார்களில் எரிபொருள் செயல்திறன் குறித்த தகவல்களை பொய்யாக காண்பித்ததாக புதன்கிழமை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஜப்பான் அதிகாரிகள் மிட்சுபிஷி அலுவலகம் ஒன்றின் மீது திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். ஜப்பான் மத்திய நகரான ஒகாசாகியில் உள்ள அதன் தொழிற்சாலையொன்றில் அதிகாரிகள் தேடுதல் நடத்தியுள்ளனர். இது ஜப்பானில் உள்ள அந்த நிறுவனத்தின் 2வது பெரிய தொழிற்சாலை என்பதுடன் இங்கேதான் நிறுவனத்தின் ஆராய்ச்சி பணிகளும் இடம் பெறுகின்றன. மிட்சுபிஷி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை குலைத்துள்ளதாக ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 1 கலன் எரிபொருளில் கார்கள் எவ்வளவு தூரம் ஓடும் என்பது குறித்து வாடிக்கையாளர்களுக்கு இவர்கள் பொய்யான தகவல்களை கொடுத்துள்ளார்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த பிரச்சினை 600,000 கார்களை பாதித்துள்ளது. இந்த குறைபாடு குறித்து முறைப்பாடு செய்த நிசான் உட்பட பல மாடல்களும் அடங்குகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜப்பான் அரசாங்கத்தின் பேச்சாளர்,
நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை மற்றும் நிறுவனத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அறிக்கை ஒன்றின் அடிப்படையில் தவறுகளை வெகு விரைவில் வெளிக்கொண்டு வர உள்ளோம். இதனை கடுமையாக கையாள்வதுடன் கார்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாங்கள் செயல்படுவோம்
என்றார் அரசாங்கத்தின் பேச்சாளர் ஜோசிஹிர் சூகா.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த குறிப்பு அது. இது லண்டன் பிபிசியின் தமிழிசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.